அரேபிய பாஷையும் ஒரு செம்மொழி, ஆனா வெளி பிந்தியது. செம்மொழிகள்லயே வெளி பிற்பாட காலத்தில் உருவானது அரேபிய மொழி. அது அது ஒரு செம்மொழி. சீன பாஷையில செம்மொழி இருக்கின்றது. அவருடைய எழுத்து வடிவங்கள் சித்திர வடிவ எழுத்துக்கள், ரொம்ப கஷ்டமான எழுத்து வடிவம், ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கின்றன. ரெண்டு. மூன்றாவது, சீன மொழி ஒரு கட்டுப்பாடு என்று கேட்டால், இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் தி எமோஷன்ஸ் இன் சைனீஸ் லாங்குவேஜ். எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ல அங்கு ஒரு பிளாக் இருக்கு, அந்த அளவுக்கு வெளிப்படுத்த
முடியாது.
அந்த மொழியில அத பேச்சு வழக்கில கூட அத எமோஷன் எக்ஸ்பிரஷன் வந்து கடினம் சீன மொழியில.
அப்ப அவர்கள் என்னன்ற தங்களுடைய
செய்கிறார்கள் கடினம். ஜப்பான்லயும் இருந்திருக்க சில சொற்களுக்கு எல்லாம் இல்லை அந்த எமோஷன்ஸுக்கு. ஈவன் இங்கிலீஷ் வேர்ட்லி எங்களுக்கு இருக்கிற கன எமோஷன்ஸ் இல்லை. நாங்க வந்து சொல்ல ஆய்வுக்குழு இங்கேயும் இருக்கின்றது, அங்கே ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் சாந்தி என்ற சைக்காலஜிக்கல் சென்டருக்கு இப்படி சொல்ல ஆய்வுக்குழு சில எமோஷன்ஸுக்கு சொல்லி இல்லை ஈக்குவலண்ட் ஆங்கில வேர்ட். எல்லாம் லவ் தானே, அன்பண்டான லவ் தான், பாசல் என்றாலும் லவ் தான், காதல் என்றாலும் லவ் தான், காலம் என்றாலும் லவ் தான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பக்திக்கும் லவ் தான்,
பக்திக்கும் லவ் தான்,
விலங்கு தானே. அப்ப எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரியாக இன்னொரு அந்த கதை எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, தாபம், விரகதாபம் இருக்கு. அந்த விரகதாபத்துக்கு ஒரு ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்டு இல்ல.
அப்ப செக்ஷுவல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம்,
அது டிஃபரெண்ட். தாபம் என்பது டிஃபரெண்ட், விரகம் என்பது டிஃபரெண்ட். அது அந்த லான்ச்சிங் அதெல்லாம் வருகிறது, ஆனா அந்த விரகத்துக்கு அந்த அந்த ஈக்குவலண்ட் அங்க இல்லை. விரகம் என்றது ஒரு தனி இது, அப்படி
ஒரு தனி ஒரு
தமிழுக்கு ஒரு சிறப்பு
ஒரு உணர்வு.
அப்ப இந்த மாதிரியாக
உண்மையில இந்த தமிழ் மொழியினுடைய ஆழமான கருத்துக்கள்ல பூந்து பார்த்தால்தான்
ஏன் தமிழ் மொழி சிறப்பானது என்று விளங்க
வேண்டும்.
தமிழ் பண்பாட்டு மாதத்தை கொண்டாடுகின்ற பொழுது இன்ன விதங்களிலே தமிழ் சிறந்திருக்கின்ற விளங்க வேண்டும். அது உண்டு. அடுத்ததாக பேர்ஷியன் பாஷை,
ஈரானியன்
அந்த பேர்ஷியன் பாஷை இருக்கின்றது. அதுவும் செம்மொழி, பழமையான பாஷை, இலக்கிய பாரம்பரிய தனித்தியங்கின்றது. ஆனா அதுக்கு ஓன் அல்பாபெட் இல்ல, அது அரேபியன் லெட்டர்ஸ் தான் பாவிக்குது.
ஓஹோ,
செம்மொழி எங்களுக்காக சொல்றது. உலக மொழியாளர்களே தமிழை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள், கம்பரேட்டிவ் டு அதர் லாங்குவேஜ் தமிழ்ல லிட்டரேச்சர் கூடவா.
இந்த பக்தி இலக்கியம் ஒரு ஸ்பெஷல் டாக்டர்.
பக்தி இலக்கியம் மட்டுமில்ல, சங்க இலக்கியங்கள், வாழ்வியல் இலக்கியங்கள் எல்லாமே இருக்கின்றன. அழிந்த இலக்கியங்களே இருக்குது நிறைய.
இவ்வளவு எங்களுக்கு இதுல போட்டுது, சுனாமியில
சுனாமியில போனது, கரையான் தண்டது, அப்படி எல்லாம் பாதுகாப்பு இல்லாம போனதுல போக இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறதே. அதை வச்சே சொல்லுகிறார்கள் லிட்டரேச்சர் மொழியில். நான் ஆங்கில மொழி ஒரு கம்பாரிசன்ல தான் பார்த்தேன் அவங்க இதுல. அப்ப எங்களுக்கு லிட்டரேச்சர் ட்ரெடிஷன் கூட. அடுத்ததாக எங்களுக்கு ஓன் அல்பாபெட் இருக்குது, மிக முக்கியம். அடுத்ததாக எங்களோட லிட்டரரி அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் லேட் டவுன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. தொல்காப்பியம் எங்களுடைய இலக்கண நூல், தொல்காப்பியம் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். 2100 வருஷத்துல இருந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியர் சொல்லுறாங்க. அதை விட கூடுதலாக இருக்கலாம் வந்து மரபு சொல்லுறேன், மரபு சொல்றேன். அந்த காலத்தை பற்றி வருவோம்.
5000.
அப்ப இந்த தொல்காப்பியத்திலே இந்த மொழிக்கு எழுத்து பகையின வந்தா 3 அங்கேயே இருக்கு.
இல்ல டாக்டர் என்னண்டா இன்னொன்று, நான் என்னுடைய சித்தறிவு கேட்டினபடி, அதாவது ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை நாங்கள் பாடல் முறையிலே அவர்கள் பாடிய பொழுது அதுக்கு முன்னரே அந்த மொழியினுடைய வளமான ஒரு நன்மை இருந்திருக்க
வேண்டும். இலக்கணத்துக்கு ஒரு நூல் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கானவரோட வளர்ச்சி அந்த மொழிக்கு உண்டு. ஆனால் இந்த இலக்கண நூல் புதிய நூல் அல்ல. எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்ல கிடைக்கிற நூல்களுள் மிகப்பழமையான தொல்காப்பியம். ஆனா தொல்காப்பியத்துக்கு முந்தையே அகத்தியம் என்றும் மேலும் பல இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது இந்த லிட்டரேச்சர் ட்ரெடிஷன் எவ்வளவு பழமையானது என்று பார்க்கலாம். அப்ப தமிழுடைய சிறப்புகள் இதுதான். அடுத்தது முந்த சொன்ன மாதிரி இந்த கடவுள் என்ற சொல், நாங்கள் மெஞ்ஞானம் கடவுள் என்ற சொல், ரெண்டு சொற்கள் இணைந்தது, 2 words coined, கட சகவுள். கட என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பால், all pervasive and beyond. This is a cosmic form of the Lord. இதைத்தான் புருஷ சூக்தம் சகஸ்ட சீர்ஷ சகஸ்டாட்ச சகஸ்டபாத் என்று சொல்லுகிறது. 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 பாதங்களை உடையவர் என்று இறைவனை ஒரு உலகம் முழுமையுமே இறைவன் வடிவாக காணுகின்றது. இதைத்தான் ஸ்ரீருத்ரம், ஜசுர்வேதத்தில் இருக்கிற ஸ்ரீருத்ரம், கொள்ளக்காரர்களும் இறைவன் தான், வழிபறிபவர்களும் இறைவன் தான், கொலைகாரர்களும் இறைவன் தான், திருடுபவர்களும் இறைவன்தான் என்று ருத்ரதிலே வருகின்றது. இப்படி உலகம் முழுக்க இறைவனுடைய மயமாக பார்க்கின்ற அந்த எல்லாவற்றையும் கடந்து இந்த அஸ்பெக்ட் நாங்கள் கோயிலே வழிபடுகின்ற பொழுது ஆவாகனம் பண்ணுகின்றோம். விக்கிரகங்களிலே நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அல்ல, கல்லையும் மண்ணையும் செம்பையும் உலோகங்களையும் வழிபடுபவர்கள், பொம்மைகளையும் வழிபடுபவர்கள் அல்ல. கல்லும் மண்ணும் செம்பும் பொன்னும் அழியும், உருமாறும். இந்த உருவங்கள் கடவுள் அல்ல. இந்த உருவத்திலே இந்த காஸ்மிக் லார்ட், அந்த இல்லாமல் அந்த காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லார்டை வி ஆர் இன்வைட்டிங் அண்ட் இன்வோக்கிங் டு பி பிரசன்டே டூரிங் அவர் வர்ஷிப் அண்ட் பிரேயர். அந்த கடை என்றது உள்ளது எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் இருப்பவன், எல்லாவற்றுக்கும் உள்ளேண்டா எல்லா ஜடப்பொருள்களுக்குள்ளாயும் இருக்கிற ஜடசக்தி ஒன்று இருக்குது. இஸ் ஈக்வல் டு எம்சி ஸ்கேர் அண்ட் ஐன்ஃபின் சொன்னேன், அதுக்கு முறைதான். அதற்கு அப்பால சிற்சக்தி இருக்கிறது, அது இறைவனுடைய சக்தி, அது ஜடசக்தி. இன்னிமே சிற்சக்தி அறிவு சக்தி, அறிவு சக்தியாக இந்த ஆன்மாக்களுக்குள்ள ஆன்மாக்களுக்குள் ஆன்மாவின் ஆன்மாவா உயிருக்கு உயிராக இருப்பவன், உயிருக்கு எஜமானனா எல்லா உயிர்களிலும் இருப்பவன், அதான் இயமான நாம் விமலா. அவன் உயிரை விட்டு பிரிய மாட்டான், அதான் அவனுக்கு பெயர் பிரான். அதான் மாணிக்கவா சொன்னார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நெஞ்சு என்பது இங்கே உயிர், உள்ளம், உள்ளுக்கு இருப்பது உள்ளம். என்னுள்ளவர்கள் அங்கேயும் அந்த உள்ளம் என்பது ஆத்மா, சித்தம் என்பதும் ஆத்மா. சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட ரத்தன். அப்ப இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் எல்லாவற்றுக்கும் உள்ளுக்கு இருக்கின்றார். அப்ப அங்கேயும் இருக்கின்றார், இங்கேயும் இருக்கின்றார். இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு, இந்த உள்ளுக்கு இருக்கிற கடவுளைத்தான் நாங்க வீட்டு பூசையிலே ஆவாகனம் பண்ணுகின்றோம். ஆத்மா அட்ட பூஜை என்று சொல்லுவோம். ஆத்மாவில் உள்ள இறைவனை ஆவாகனம் பண்ணி, எங்களுக்கு முன்னால் இருக்கிற படத்திலேயோ விக்கிரகத்திலேயோ ஆவாகனம் பண்ணி வழிபட்டுறதான் ஆத்மா அட்ட பூஜை. வீடுகளிலே செய்கின்ற பூஜை, தேவார திருவாசகங்கள் திருமறை பாடும் பொழுது திருச்சிட்டம்பலம் சொல்லி தொடங்குவோம். முதற் சொல்லுகிற திருச்சிட்டம்பலம் காஸ்மிக் லோடுக்கு, கடந்திருக்கிற கடவுளுக்கு. திருச்சிட்டம்பலம் சொல்லி முடிப்போம். முடிக்கும் பொழுதும் பல பேர் முடிக்கிற பொழுது வடிவாக முடிப்பதில்லை, முடிக்கும் பொழுது நம்ம பார்வதிபதியே சொல்லி அழகிற மகாதேவா சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுதான் சைவத்திலே சொல்லப்பட்ட கோஷம். சிவனுக்கு திருக்கைலாயத்திலே திருமணம் நடந்த பொழுது மகாவிஷ்ணு இந்த அழகிற மகாதேவாவை சொல்ல, நம பார்வதிபதியை சொல்ல, தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அழகிற மகாதேவா கோஷம் போட்டார்கள். இது சைவத்தின் கோஷம். பல பேர் சைவத்துக்கு என்னென்று கேட்பார்கள், போட்டி நமச்சிவாய் இப்படிலாம் கணக்க சொல்லுவார்கள். ஆனா இதுதான் சொல்லப்பட்ட கோஷம், இது கண்டபுராணத்துல இருக்குது. அப்ப இதை சொல்லி அதற்கப்புறமாக தென்னானுடைய சிவனே ஊட்டி சொல்லி எங்களுடைய இறைவன், அதுக்காக மற்றவன் கும்புற கடவுள் கடவுள் இல்லையே என்று சொல்ற மதம் இல்ல, இந்நாட்டவர்க்கும் இறைவா ஊட்டி அவருடைய பொதுமத்தன்மையும் சொல்லி சிக்ஷபேஷா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிட்டம்பலம் எல்லாம் உள்ளுக்கு ஆத்மீகம், உள்ளுக்கு இருக்கிற ஆகாயம் ஆத்மாவுக்குள்ளே. அந்த கடைசியா சொல்ற திருச்சிட்டம்பலம் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற இறை, இதான் இந்த தேவாரம் பஞ்சபுராணம் சொல்லி முடிக்கின்ற முறை. இந்த கடவுள் என்ற சொல்லு தமிழ்ல இருக்கிற சொல்லு, இதற்கு ஒப்பான சொல்லு எந்த மொழியிலும் இல்லை என்று இது நான் சொல்லவில்லை. பன்மொழி புலவரான தனிநாயகம் அடிகள், கத்தோலிக்க துறவி தனிநாயகம் அடிகள், தமிழாராய்ச்சி மாநாட்டை தொடக்கி வைத்தவர் முதல் முதல் மலேசியாவிலே. அந்த தனிநாயகம் அடிகளுக்கு 20-30 மொழிகளுக்கு மேலாக தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த ஈக்குவல் அண்ட் கோட் என்று சொல்லுவார்கள், ஜெகோவா என்று சொல்லுவார்கள், அல்லா என்று சொல்லுவார்கள், லார்ட் என்று சொல்லுவார்கள். எல்லாம் சொன்னாலும் கூட சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரன் என்று சொல்லுவார்கள், பிரம்மம் என்று சொல்லுவார்கள், தட் என்று சொல்லுவார்கள், தத் என்று சொல்லுவார்கள். எல்லாம் சொன்னாலும் கூட இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லு இந்த மொழியிலேயும் இல்லை. தமிழன் பெருமைப்படக்கூடிய விஷயங்களிலே இது உண்டு தமிழ் மொழிக்கு. இட்ஸ் நோ ஈக்குவல் அண்ட் கேட் கம்பைனிங் த ரிச் மீனிங் ஆஃப் த கடவுள். யார் கடவுள் என்று கேட்டார்கள், நான் சொன்னேன் யார் இந்த கடவுள் சொல்லுண்ட மீனிங்க யார் யார் பார்த்து அதன்படி இருக்கிறாரோ அவர்தான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்த அப்பாலும் எல்லாவற்றுக்கு உள்ளாக இருப்பவர் எவரோ அவர்தான் கடவுள். இது தமிழுக்குரிய ஒரு சிறப்பு இல்லையா? இந்த தமிழ் மொழிக்கு இந்த சிறப்புகள் இருக்கு பார்க்க வேண்டும். அது இல்லாவிட்டால் எங்களுக்கு அவருடைய ஏன் தமிழ் மொழி சிறப்பானது என்றதுக்குள்ள இதுகள் உண்டு. அப்ப அதை விட்டுட்டு நாங்க சும்மா வார்த்தையை வச்சு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்று ஒரு வீண் பேச்சு பேசுவதாக இருக்கக்கூடாது. அதான் நாங்க சொல்ல வேண்டும்.
உண்மையில இந்த இதை டாக்டர் உண்மையிலே எங்களுடைய இந்த மொழி பற்றியை அறிவு எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களுடைய வருங்கால சந்தையை கொடுக்க வேண்டும்.
இன்றைக்கு இளைஞர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு புரிகிற மொழியில ஆங்கிலத்தில் அதுகள் அவர்களுக்கு துண்டு பிரசுரங்களாக மற்ற மின்னஞ்சல்களாக இணையதளங்களிலே மற்ற பேச்சுக்களூடாக வானொலி தொலைக்காட்சியூடாக இந்த விஷயங்களை கொடுத்த வேண்டும்.
கட்டாயம்
கொடுத்தான் இந்த வாட் இஸ்
தேர்னஸ்
த மீனிங் ஆஃப் ப்ரவுட் என்றது அந்த விலங்கு வங்கி இருந்து கொண்டு அந்த இது விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன். அடுத்ததாக இந்த தமிழனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சங்க காலம் என்று இருந்திருக்கின்றது. அதாவது அந்த காலத்திலே தி ஓர்கனைஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்து இந்த மொழியை வளர்த்திருக்கிறார்கள். த்ரீ இன்ஸ்டிடியூஷன் இருந்திருக்கு, அகாடமிஸ், தமிழ்ல தமிழ் சங்கம் என்று சொல்லுவோம். முதலாவது சங்கம் ஒன்று இருந்திருக்கின்றது, பிற்பாடு அந்த முதலாவது சங்கம் இருந்தது கடல் கொண்ட மதுரை. அதாவது வந்து அந்த காலத்திலே பாண்டிய நாட்டிலே, தென்னிந்தியாவில பாண்டிய நாட்டில் இருந்த மதுரை அதுக்கு தலைநகராக இருந்தது. இப்ப இருக்கிற மதுரை அல்ல, அந்த மதுரையிலே அந்த முதல் சங்கம் இருந்தது. அந்த முதல் சங்கம் சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்து செயற்பட்டு கொண்டிருந்து பிற்பாடு ஒரு கடல் ஹோல் சுனாமி
வந்தது.
அந்த கடல் ஹோல்னால அந்த கடல் கண்டு முழுக்க போயிட்டு
4000 வருடங்கள்
இருந்தது சொல்லுகிறேன். அடுத்ததாக இரண்டாவது தமிழ் சங்கம் ஒன்று வந்தது. இந்த இரண்டாவது தமிழ் சங்கம் வந்து இருந்த இடம் கபாடபுரம். அதுவும் கடலுக்கு போயிட்டு இருப்ப இந்த கபாடபுரத்தில் வந்து தலைநகராக பாண்டியநாடு இருந்தவுடன் இரண்டாவது தமிழ் சங்கம் இருந்தது. இந்த இரண்டாவது தமிழ் சங்கம் இருந்து இந்த காலத்தில் தான் அகத்தியர் இருந்தார். அவருடைய நூல் அகத்தியம் இருந்தது. பிறகு அடுத்ததாக மூன்றாவது தமிழ் சங்கம், இதுவும் கடல் கொண்டு போக. இந்த முதல்ல இரண்டாவது தமிழ் சங்கத்தில் வந்து நடக்குதுன்னு கேட்டா கடல் கொண்டு போக அந்த மன்னன் வந்து மூன்றாவது தமிழ் சங்கத்தை தொடங்குறான். இப்ப இருக்கிற மதுரையில் சர்வைவர் தொடங்கி மூன்றாவது தமிழ் சங்கம் தொடங்கி மூன்றாவது தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முந்தைய வரைக்கும் நடக்குது. நான் கடைசி குறிப்பு பாக்குற மூன்றாவது தமிழ் சங்கத்தில் கடைசி மன்னன் உக்கிரப்பெருவளதி. அந்த உக்கிரப்பெருவளதி காலத்தில் திருக்குறள் அரங்கேற்றப்படுகிறது. திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்னர் 32 ஆண்டு 32 BC. கலைஞர் சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வந்து தோமஸ் வந்து அதுக்கு பிறகுதான் இவர் நூல் எழுந்தார். அதெல்லாம் அல்ல, கிறிஸ்துக்கு முன்னர் உக்கிரப்பலவலது மன்னனுடைய காலத்தை பார்த்தால் அப்படித்தான் வருகின்றது. அதன் பிற்பாடு அந்த சங்க காலத்தின் ஒரு முடிவு வருகின்றது. இதுதான் இந்த எங்களுடைய இது. இந்த சங்க காலத்தை பற்றிய குறிப்புகள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒன்று சொல்லுவார்கள், ஒத்த கருத்து கிடையாது. அவர்கள் சில 1000 வருஷங்களை சொல்லுவார். இந்த சங்க காலத்துக்கு முந்தியையும் இருந்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இருந்தது, அந்த காலத்திலேயும் தமிழ் இருக்கின்றது. இதுல ஆவணப்படுத்தப்பட்ட காலங்கள் தானே, ஆவணப்படுத்தப்படாத காலம் இருந்தது. அதுக்கு முதல் இப்ப இருக்கிற தமிழ் மொழிக்கு முந்தின தாயா மொழியாக அந்த புரோட்டோ டிராவிடியன் பீரியட் ஒன்று இருந்தது. புரோட்டோ அது அந்த கண்டங்கள் எல்லாம் பிரிவதற்கு முந்திய காலம். அந்த காலங்களில எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்கள் கூட இந்த தமிழ் பாரம்பரியத்துக்களை இருந்திருக்கிறார்கள். அந்த வளமை இருந்திருக்கின்றது. அப்ப இந்த காலங்கள் எல்லாத்தையும் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக இருந்திருக்கின்றது. ஆஸ்திரேலேஷியா அண்டு ஆஸ்திரேலியா அதுகள் எல்லாவற்றையும் கடந்த காலமாக இருந்திருக்கின்றது இந்த காலம். இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்று கேப்பினம் எல்லாம் சொன்ன எல்லாரும் சொல்லி போட்டு போயிடலாம். மேடையில் ஏறி இங்கே ஏறி சொல்லி போட்டு போயிடலாம். டாக்டர் லம்போரன் வந்து ஒன்று சொல்லி போட்டு போட்டார், அவ்வளவுதான். இதுல என்னென்று கேட்பார்கள் எப்பவும் எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ்
முக்கியம்.
மெடிசின் மாதிரி இங்கேயும் இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நூல் இருக்கின்றது தமிழிலே, அதை சொல்லுவார்கள் இறையனர் அகப்பொருள். இறையனர் அகப்பொருள் என்ற நூல் வந்து இலக்கண நூல்களிலே உண்டு. என்னத்துக்கு இலக்கணம் சொல்லுதுண்டா, காதலுக்கு இலக்கணம் சொல்லுது. காதலுக்கு இலக்கணம் சொல்றதுக்கு ஒரு நூல், டிஃபரெண்ட் டைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இன்டரக்ஷன்ஸ் ஆஃப் லவ்.
டாக்டர் இதுல நான் உண்மையா கேட்கிறேன், இவ்வாறு காதலுக்கு இலக்கணம் சொன்ன மொழி எங்களுடைய மொழி பெருமைப்படுகிறோம். அது மாதிரி வேற எந்த மொழியிலும் இருக்கா?
அதுல இன்னொரு பெருமை இருக்குது, இந்த நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டா சிவன்.
அதுதான் எங்க விஷயம்.
இறைவனே காதலுக்கு நூல் எழுதின சமயம் வந்து சைவத்திலேதான் இருக்குது. இங்க வேற எங்க எழுதியிருப்பார்கள், எரித்திருப்பார்கள். என்ன வாழ்கிறார் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எங்களுக்கு அப்படி இல்லை. இறையனாரக பொருள் இறைவனே எடுத்த நூல் இதை சொல்லுவார்கள். முன்னொரு காலத்திலே இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்திலேயே நடக்குது. மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்திலே அந்த இறையனாரக பொருள், இந்த இறையனாரக பொருள் வந்து என்னென்னு கேட்டால் அது அந்த நூல் வந்துட்டது. நூல் வந்து இறைவன் தந்த உடனே அதுக்கு உதவி செய்யறதுக்கு பாக்கிடும். பார்த்த நக்கீரர் தான் அதுக்கு உரை சொன்னவர். அந்த உரை வாய்மொழியாக பலகாலம் வழங்கி கொண்டு வருகிறது. அது பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துல தான் அது எழுதப்படுகிறது. அது வரைக்கும் வாய்மொழி, அந்த வாய்மொழியா சொன்ன இந்த உரையிலே எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கணும். பழைய தமிழ்ச்சங்கம், இந்த நூல் வந்த கது வரலாறு அது வந்த விதம் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. சொல்றாரு வந்து மதுரை கணக்கானார் மகனார் நக்கீரனார், அவர்தான் மதுரை நக்கீரன் தமிழ் புலவர், தம் மகனார் கீரங்கொட்டனாருக்கு உரைத்தார். அவர் தேனூர் கிளார்க்கு உரைத்தார். அவர் படியங்கொட்டனாருக்கு உரைத்தார். இந்த உறவர் மரபு. அவர் செல்வத்தாசிரியர் பெருஞ்சுவனாருக்கு உரைத்தார். வாய் வழியாக வருது. அவர் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு உரைத்தார். பாருங்கள் பெயர்களை, புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு வருது. அவர் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரானாருக்கு உரைத்தார். அவர் திருக்குன்றத்து ஆசிரியருக்கு உரைத்தார். அவர் மாதாளவனார் இளநாகனாருக்கு உரைத்தார். அவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனாருக்கு உரைத்தார். இங்கனம் வருகின்றது உரை. மரபு பார்த்தீர்களா?
இதுல பார்த்தால் எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே வந்து
கிட்டத்தட்ட ஒரு 600 போயிருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு முதல் ஆவணப்படுத்துறதுக்கு வந்து உரை வந்து எங்களுக்கு வந்த முதல் உரை நூலும் இதுதான். அதுக்கு வந்து உரை நூல எழுதி வைக்கிற மூல நூலை எழுதி வைப்பார்கள். உரிய எழுதி வைக்கிற பிரதான் வருகிறது. பரிமையாள உரையெல்லாம் இதுக்கு பிரதான் வருகிறது. அப்ப இறைநேராக பொருள் இலக்கண நூலுக்கு உரியை எழுதி வைக்கிறார்கள். இதான் இந்த மரபு. இந்த நூலிலேதான் இந்த தமிழ்ச்சங்கத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருகிறது. அப்ப தமிழ்ச்சங்கத்தில் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறார்கள், அவருடைய தமிழ்லேயே அப்படியே சொல்றேன். இது ஒன்றும் நான் என்னுடைய வார்த்தை ஒன்றும்
கிடையாது.
உள்ளது உள்ளபடி தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூகப்பட்ட சங்கம் ஈயனர் பாண்டியர்கள். பாண்டியருடைய காலத்தில் இருந்தது. அவருள் தலைச்சங்கம் இருந்தார். முதற்சங்க காலத்தில் அகத்தியனாரும் அகத்தியர் இருந்திருக்கிறார். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் சிவனார் இருந்திருக்கிறார். குன்றறிந்த முருகவேளும் குன்றறிந்த முருகவேள் கிரௌஞ்ச மலையை வேலினாலே துளைத்தவர். அது கிரௌஞ்ச துவாரம் அந்த ஹிமாலயால இருக்கிறப்பவும் அதான் மைக்ரேட்டரி பாத் ஃபார் த பேர்ட்ஸ் சொன்னோம். வரித்தலை எண்ணங்களுக்கு அது மைக்ரேட்டரி பாத். எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து ஏவியன் ஃபுளு வந்தது இல்லையா, அதை பற்றிய கட்டுரைகள் வரும்பொழுது பார்த்தேன் அந்த வரித்தலை எண்ணங்களுக்கு வந்து ஏவியன் ஃபுளு தாக்கப்பட்டது. அப்போதான் பார்த்தேன் இந்த கிரௌஞ்சத்து வேற அங்க இருக்குதா மைக்ரேட்டரி பாத். இந்த ஹிமாலயாக்க அந்த பாத்துக்குள்ளாலதான் அது அங்கால திபெத்துக்கு போயின முட்டை போடுறதுக்கு வசந்த காலத்துல அங்க போய் குஞ்சு பொறிச்சு எல்லாம் முடிச்சு அதை வளர்ந்த பிறகு திருப்பி அதே இடத்திலூடாக திருப்பி அப்ப குண்டறிந்த முருகவேளம் முறிஞ்சியோர் முடிநாகராயரும் நிதியின் கிழவனம் என இத்தொடக்கத்தார். இது பெருமையாளர்கள் 549 என்பர் என்பர் 549 பொயட்ஸ் இருந்திருக்கிறார்
முதற்சங்கத்தில்.
அவர் உள்ளிட்டு அது வந்து 549 வந்து அந்த போர்டில் இருந்தார்கள் சங்கத்தில். அவர் உள்ளிட்டு 449 என்பர் பாடினர் என்பர் பாருங்க 449 அவர்களால் பாடப்பட்டன இத்துணையோ. எவ்வளவோ பாடப்பட்டிருக்கு. பரிபாடலும் முதுநாரையும் முதுகுருகும் களவி களரி யாவிரையும் என இத்தொடக்கத்தன. இந்த நூல் எல்லாம் இப்ப இல்ல
கிடையாது.
இப்ப வேறு ஒரு பரிபாடல் இருக்குது. ஆனால் இந்த முதுநாரை முதுகுருகு களரி யாவிரை என்ற நூல்கள் இப்ப இல்ல. அதெல்லாம் அவர்களால் பாடப்பட்டது. அவர்கள் இருந்த காலம் சொல்றார். அவர் 4440 ஆண்டு சங்கம் இருந்தார் என்ப 4440 வருஷம் முதல் சங்கம் இருந்தது. அதான் முதல் சங்கம் காலம். அப்ப அந்த முதல் சங்க காலத்தை சொன்னால் இத கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்னர் 1090 தொடங்கி இருக்க வேணும். அப்ப இன்றைக்கு 12100 வருஷத்துக்கு முந்தி 12100 வருஷத்துக்கு முன்னர் முதல் சங்கம் தொடங்கி இருக்க வேணும். ஏன்னா 4440 வருஷம் கிறிஸ்துக்கு முன்னர் 1090 பிசி 1090 பிசி இப்ப கிறிஸ்துக்கு பிறகு 2010 வருடங்கள் போயிட்டு அப்ப பார்த்தால் இப்ப 12100 வருஷம் முடிஞ்சிச்சு.
இது சங்ககாலம்
முதல் சங்கம். 4440 வருஷம் என்றால் இட் எக்ஸிஸ்டட் அண்டர் 5650 ஒரு சுனாமி வந்திருக்கு. இந்த காலத்துல அந்த இதுல வந்து அடுத்தது சொல்றார். இந்த புலவர்கள் சொன்னார், சங்கம் இருந்தவர்கள் சொன்னார், காலன் சொன்னார், நூல்கள் சொன்னார். அடுத்தது சொன்னார் அவர்களை சங்கம் மிரியினர் காட்சிய வழுதி முதலாக. காட்சிய வழுதி என்றது முதல் பாண்டியம்
என்ன
சங்கத்துக்கு
காட்சிய வழுதி
கடுங்கோ நீராக 89 பாண்டிய மன்னர்கள் அவர்களை ஆதரிச்சிருக்கிற அவர்கள்தான் பேட்ரன்ஸ். பேட்ரன்ஸ் உடனே போய் போட்ல போய் இருந்துடலாம் சங்கத்தில். சங்கத்தில் இருந்தது அவர் சங்கம் இருந்து அவர்கள் கவியரங்கேறினார் எழுவர் பாண்டியர் என்ப 89 பாண்டியர்கள் அவருக்கு பேட்ரனைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்தாலும் 7 பாண்டியர்களுக்கு தான் சங்கத்திலே போட்ல இருக்கிறதுக்கு தகுதி இருந்திருக்கு கவிஞராக.
பாருங்க அவர்களுடைய அந்த கவித்திரத்தை வைத்துதான் அவர் போட்டு
போலாம், காசு கொடுத்து போயலாம். அது இப்ப மாதிரி
உண்மையில மிகவும் கடுமையான இது இல்ல இருந்து
அந்த சங்கம் இருந்து தமிழ ஆராய்ந்ததே கடல் கொள்ளப்பட்ட மதுரை என்ப கடல் கொண்ட மதுரை அவருக்கு நூல் அகத்தியம். இதுதான் முதல் சங்கம். இது இறையனார் அகப்பொருள் உரை, நான் ஒன்றும் புதுதாக சொல்லவில்லை.
உரையிலே அப்படியே பரம்பரை வழியாக வந்த இந்த தகவல்களை நீங்கள் இப்போது அவர்கள் அச்சேற்றி இருக்கிறார்கள்.
இறையனாகத்தில வந்துட்டு 5650 BC வரைக்கும் இது வந்துட்டு தண்டு. எங்களுக்கு பைபிள் கணக்கின்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த முதலாவது மனிதன் படைக்கப்பட்டான் இல்லையா, ஜூத மனிதன் ஆதாம் ஏவாளன் படைக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட 4040 வருஷத்துக்கு பிறகு அவர் வார.
4040
வார. அப்ப இனி அந்த பைபிள் காலம் வந்து இனி வரப்போது இடைச்சங்க காலத்துக்கு. பாருங்கள் இங்கே அதை பற்றிய குறிப்பும் வரும். இனி இடைச்சங்கம் இருந்தார் அகத்தியனர். முதல் இருந்த அகத்தியனர் தப்பி பிழைச்சிஞ்சால இருந்திருக்கிறார். லெட்டர் பார்ட் ஆஃப் இதுல தான் அவர் வந்திருக்கிறார் நினைக்கிறார் முதல் சங்கத்துல. அப்ப தப்பி பிழைச்சிஞ்சால வந்துட்டார். தொல்காப்பியனர் அப்ப இடைச்சங்கத்துக்கு வந்துட்டு தொல்காப்பியர். இவர் சொல்ற வேற 2100 வருஷம் இல்ல. இருந்தையூர் கோழி கருங்கோழி ஒரு புலவருக்கு பேர் இருந்தையூர் கருங்கோழி மோசி
மோசிகீரனர்
இல்ல இல்ல மோசி.
ஓஹோ
அது மோசிகீரன் முதல் வந்துட்டார். மோசிகீரன் வந்து முதல் வந்துட்டார். இதுல வந்து என்ன கேட்டால் இதுல வந்து இந்த மோசி என்று சொல்லி மோசி என்னது என்னுடைய மோசே.
ஓஹோ இவையுடைய
பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த மோசே காலஞ்சரிவர் இருந்தானே. இடைச்சங்க காலம் பழைய ஏற்பாட்டு காலம் அப்ப இங்கே வந்து இங்கே ஆராய்ஞ்சு கொண்டுதான் அங்க ஆன்மீகம் போயிருக்குது.
அப்ப அவரும் அந்த இதுல இருந்திருக்கிறார்.
அவர் வந்திருக்கிறார். மொழி தெரிஞ்சிருக்குது. சங்கத்துக்கு வந்திருக்கிறார். அதான் அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அங்கே வந்திருக்கின்றது. கடவுளுடைய வெளிப்பாடுகள் அங்கே எல்லாம் போய் செய்திருக்கிறார் இல்லையா. மோசி மோசி மட்டுமில்ல வள்ளூர் காப்பியனும் சிறுபாண்டரங்கனும் திரையன்மாரனும் அடுத்தது சொல்றார் துவரை கோனும். துவரை கோன் என்றது துவாரகையனுடைய மன்னன் கிருஷ்ணர்.
கிருஷ்ணரும் அங்க போயிருக்கு.
இது பெரிய புராணத்தில் வருது. துவரைக்கு உரையாகிய என்று கண்ணன் சொல்லுகிறார். அபிமன்யு முனிவர் அவருக்கு தீட்சை வச்சதை சொல்லுகிறார். துவரைக்கு மன்னனாகிய கிருஷ்ணனுடைய முடியின் மேல் அடி வைத்தவன் என்று உபமன்யுடைய சிறப்பு பெரிய புராணத்தில் வருகிறது. அப்ப துவரைக்கு கோவன் என்பது கிருஷ்ணர். எப்படி கிருஷ்ணர் இருந்திருப்பார் என்று அவருடைய காலம் இருக்குதான் வருகிறது.
அந்த காலம் அப்படியே கோயின்சைட்
கோயின்சைட் பண்ணுது. அது மட்டுமல்ல கிருஷ்ணரை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலிலே கிருஷ்ணர் பல மொழி வல்லவர். அந்த மொழிகள்ல 18 பாஷைகளை அந்தந்த பாஷையினர் எப்படி எப்படி பேசி எப்படி எப்படி எழுதுவார்களோ அதே மாதிரியாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். பன்மலை புலவர் பெற்றவர் என்று சொல்லியிருக்குது. அப்ப அவர் தமிழ்ச்சங்கத்திலே இருந்திருக்கிறார். அடுத்தது கீரந்தையும் என இத்தொடக்கத்தார் 59 என்ப 59 பேர் போட்ல இருந்திருக்கிற அவர் உள்ளிட்டு 3700 பேர் பாடினர் என்ப 3700 பேர் சேர்ந்திருக்கிற அவர்களால் பாடப்பட்டன என்னென்ன சொல்றார். கலியும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் என இத்தொடக்கத்தன என்ப. இந்த நூல்களில் 1-2 வரிகள் ஆங்காங்கே இருக்குதான் மேற்கோள்களாக. ஆனா நூல்கள் இல்லை.
நூல்கள் இல்லை.
அப்ப சொன்னப்பட்ட நூல்கள் கலியும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் என இத்தொடக்கத்தன என்ப. இது மாதிரி வேற இருக்குது. அவர்களுக்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் மாபுராணம். மாபுராணத்தின் சில பகுதிகள் இப்பவும் இருக்குது. இசை நுணுக்கமும்
இசை நூல்
பூத புராணமும் என இவை என்ப. இந்த இசை நுணுக்க நூல்களை பற்றியெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சில குறிப்புகள் வருகிறது.
நடனம்
அப்ப இந்த நாளத்து நூல்கள். அவர் 3700 சங்கம் இருந்தார் என்ப. 3700 வருஷங்கள் இருக்கிறார்கள். அப்ப அதுதான் அங்க வந்து வருகிற. ஓ அப்ப இது கிட்டத்தட்ட 5650 BC இருந்தது இல்லையா. அதுல இருந்து தொடங்கி இஞ்சால வந்து கிட்டத்தட்ட 3700 வருஷம் இருந்திருக்குது. 59 பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அது அடுத்த காலத்தில் வரும். அவரை சங்கமெறியினர் வெண்டேர் செழியன் முதலாக. வெண்டேர் செழியன் ஒரு ஒயிட் செழியன் பத்திரத்துக்கு வரும் வெள்ளை
வெண்டேர் செழியன்
முதலாக முடத்திருமாறனீராக கால் நொண்டியா இருந்திருக்க வேண்டும் கடைசி மன்னன்.
முடத்திரு காரணப்பேர்களை
காரணப்பேர தான் இருக்கு. கூன்பாந்தி முடத்திருமாறன் ஈராக 59 என்ப 59 பாண்டிய மன்னர்கள் அவருடைய காலத்தில இருந்து அவரை பேட்டனைஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவர் கவியரங்கேறினார் ஐவர் பாண்டியர் என்பவர். ஐந்து பேர் தான் இந்த போர்டுக்குள்ளே இருந்திருக்கிறார். அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது கபாடபுரத்து என்ப. கபாடபுரம் என்பது இன்றைக்கு கடல் கொண்டது. அக்காலத்து போலும் பாண்டிய நாட்டை கடல் கொண்டது. இது இறையனார் அகப்போர்களுடைய அந்த தமிழை அப்படியே வாசிக்கிறேன் நான் மாத்தையில.
இப்ப இது வந்து டாக்டர் உண்மையில இதெல்லாம் பெரம்பரை பெரம்பே அவர் ஞாபகத்தில் வச்சு கொண்டிருக்கிறார்.
வாய் வழியாக சொல்லி சொல்லி சொல்லி
டாக்குமெண்ட் மாதிரி அதை கொண்டிருக்க
சொல்லி சொல்லி சொல்லி
எழுத அதை எடுத்து இவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள் நூலை. இந்த நூல் எப்ப பதிப்பித்த வேண்டியது உங்களுக்கு?
இது எழுத்துரு பெற்றது உரை எழுத்து நூல் முதலே வந்துட்டு உரை எழுத்துரு பெற்றது கிறிஸ்துக்கு பின் 600 ஆண்டு சொல்லிடும்.
ஓஹோ உரை எழுத்துரு பெற்றது
எழுத்துரு பெற்றது. அதை வச்சுதான் சில பேர் சொல்றது இது பிற்காலத்தில் வந்தது நம்பலாது. ஆனால் வேலை அக்யூரேட்டாக பெயர்கள் சொல்லுகிறார்கள். நூல்கள் என்ற பெயரை சொல்லினோம், புலவர்கள் என்ற பெயர் சொல்லினோம், மன்னர்கள் என்ற பெயர்
சொல்லினோம்.
முதல் சங்கத்திலிருந்து அகத்தியனா தப்பி பிழைச்சிட்டாரு தெரியுது. இரண்டாவது சங்கத்துல வந்து ஆனால் மன்னன் இல்ல கடுங்கோன் செத்து
போனார்.
மூன்றாம் இந்த இரண்டாம் சங்கம் தொடங்க முதல் இருந்த மன்னன் வெந்தீர்ச்செழியர். முதல் சங்கத்தின் கடைசி மன்னன் கடுங்கோன்
அவன் இல்ல.
ஆனா மூன்றாம் சங்கம் இனி வரப்போகுது. அதுதான் இப்ப இருக்கிற மதுரை. அங்க இந்த மன்னன் தப்புறான்.
ஓஹோ
அப்ப கடைச்சங்கம் எப்ப என்று பார்ப்போம். இப்ப கடைச்சங்கம் என்னன்னு பார்த்தால் இது இப்ப இருக்கிறார். இனி கடைச்சங்கம் இருந்து தமிழாராய்ந்தார் சிறுமேதாவியரும் புலவர்களுடைய பேர் அந்த போட்ல இருந்தாக்கள் சேந்தம்பூதனாரும் அறிவுடை அரணாரும் பெருங்குன்றூர்களாரும் இளந்திருமாறனும் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனாரும் மருத நுலகனாரும் கணக்காயனார் மகனார் நக்கீரனாரும் அவர்தான் உதயெழுதினர்
நக்கீரன்
என இத்தொடக்கத்தார் 49 என்ப 49 பேர் போட்ல இருந்திருக்கிறார். அவர் உள்ளிட்டு 449 என்பர் பாடினார் என்ப. 449 பேர் பாடியிருக்கிறார். அவர்களால் பாடப்பட்டன நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400. இதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, புறநானூறு, ஐங்கு 100, பதித்து 10, 150 கலி கலித்தொகை என்று சொல்லி 70 பரிபாடல். பரிபாடல் இப்ப முதல் சங்கத்தில் ஒரு பரிபாடல் இருந்து போட்டுசு. இப்ப வந்தது இன்னொரு பரிபாடல் கூத்தும் வரியும் சிற்றி செய்யும் பேரு செய்யும் என்று இத்தொடக்கத்தன. பாத்தீர்களா நூல்களை சொல்றாரு. இந்த நூல்களும் வந்து எல்லாம் தொகுக்கையில 400 பாட்டு கணக்க பல புலவர்கள் இருந்து தொகுத்துட்டோம். அக 400 அவர்களுக்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் என்க. மூன்றாம் சங்கத்துல தான் தொல்காப்பியம் வருகிறது. இந்த இடைச்சங்கத்துல வந்த தொல்காப்பிய நூல் இந்த மூன்றாம் சங்கத்துல ஒரே நூலா வருகிறது. என்ப அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது 1850 ஆண்டு என்பர். 1850 வருஷம் சங்கமாராயணம். அவர்களை சங்கம் மிரியினர் கடல் கொள்ளப்பட்டு போந்திருந்த முடத்திருமாறன் முதலாக. முதல் கடல் கொள்ளப்பட்டு போன முடத்திருமாறன் இருக்கிறான், அவன் தப்பி வந்து சிவபெரா வந்திருக்கிறான். முடத்திருமாறன் முதலாக முக்கிரப் பெருவளது ஈராக 49 என்பர் என்ப 49 பேர் வந்திருக்கணும். அவர்கள் கவியரங்கேறினர் மூவர் பாண்டியர் என்ப. மூன்று மன்னர்கள் இருந்திருக்கணும். அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது உத்தர மதுரை என்ப. இப்ப இருக்கிற மதுரை உத்தரமண்டது தென், தட்சிணமண்டா நோர்த். அப்ப இந்த மதுரையில இந்த இடத்துல இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில இந்த சங்கத்தினுடைய எங்களுடைய கால அளவை பற்றி பார்க்கின்றோம். இலக்கியங்களை பற்றி பார்க்கின்றோம். இந்த கடைசி மன்னன் வந்து இந்த கடைச்சங்கத்துக்கு இருந்தவர் உக்கிரப் பெருவளதி. அவருடைய காலத்திலே அரங்கேறிய நூல் திருவள்ளுவருடைய திருக்குறள். அது 32 ஆண்டு கிறிஸ்துக்கு முன்னர். இதன் தமிழருடைய எங்களுடைய வரலாறு தமிழ் நூலிலே சொல்லப்பட்டபடி. இது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த நூல்ல இருக்கிறது இதாக இருக்கின்றது. இன்று நேரமும் அன்பித்துக் கொண்டு வருவதால் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது. இன்று வளமை போல எமது சத்சங்கம் பிள்ளைகளுக்கான வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன.